அப்போஸ்தலன் பவுல் வந்து கலாத்தியரில் நியாயப்பிரமாணம் நமக்கு ஒரு ஸ்கூல் மாஸ்டர், உபாத்தியன் தமிழில் வரலாம், ஸ்கூல் மாஸ்டர், கிறிஸ்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு ஒரு ஸ்கூல் மாஸ்டர், அதாவது ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூல் டீச்சர் மாதிரி அந்த ஸ்கூல் பிள்ளைய வந்து படித்து அடையாளம் சொல்லி சின்ன சின்ன கிண்டர் கார்டன் சொல்லி கொடுத்து கஷ்டம் இல்லையா, அதெல்லாம் படிக்க வச்சு ஏபிசிடியெல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு ரெண்டாவது கிளாஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் நியாயப்பிரமாணம் நமக்கு என்ன செய்யுதுன்னா கிறிஸ்துக்கிட்ட நம்மளை கொண்டு வருகிறது. அப்படி தான் இந்த லேவியராகம புத்தகம் பழைய புத்தகம். முதல்ல 5 பலிகளை பார்த்தோம், ஆசாரிய ஊழியத்தை பார்த்தோம், அதுக்கப்புறம் அசுத்த ஆகாரம், குஷ்டரோகம், சரீர கசிவுகள், த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் இல்லைங்களா, பரிகார அந்த நாள், பாவ நிவர்த்தி நாள், அதெல்லாம் பார்த்து 16 அதிகாரங்கள். இதை என்ன செய்யுது, இதெல்லாம் என்ன சொல்லி கொடுக்குறார், இதெல்லாமே நமக்கு கிறிஸ்துவுடைய அவசியத்தை நமக்கு உணர்த்தி வருகிறது. இதெல்லாமே நம்மளை கிறிஸ்துவுக்கிட்ட கொண்டு வருகிறதாக பார்க்குறோம். புதிய ஏற்பாடில் பயங்கரமாக சொல்லுகிற சத்தியங்களை ரொம்ப எளிமைப்படுத்தி அடையாள மொழி சடங்கு மொழிகளில் நமக்கு கற்றுக் கொடுக்குற புத்தகமாக லேவியராகமோ இருக்கிறது. கிறிஸ்து இனிமேல் வரப்போகிற கிறிஸ்து செய்கிற பணி, அந்த பணியினால் வரப்போகிற மகிமை, அதனால் வருகிற தம்முடைய மக்களுக்கு வருகிற ஆசீர்வாதம், சிலுவையினால் ஏற்பட போகிற மாபெரும், அவர்களுக்கு எப்பேற்பட்ட வல்லமை, எப்பேற்பட்ட அழைப்பு, எப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் வரப்போது என்பதையெல்லாம் ஒரு அடையாளமாக நமக்கு காட்டுகிறதாக இந்த முதல் பாகம் இருக்கிறது. முதல் பாகத்தை நம்ம முடிச்சிட்டோம். 16 கரெக்டாக பார்த்தீங்கன்னா இளையராகமும் நடுவில் நிற்கிறோம் நம்ம. 17 அதிகாரம் சென்டர். ஓகே, இப்போ திரும்பி கதவை திருப்புற மாதிரி அந்த இன்ச்சஸ்ன்னுவோம், சென்டரில் தானே இன்ச்சஸ் வைப்போம், கதவை திருப்பி இப்படி கதவை திருப்பு லேவியராகமோ இன்னொரு கதவுக்குள்ளே நம்ம போக போகிறோம். ஓகே, அந்த இன்னொரு கதவுக்குள்ளே என்ன இருக்குது, இப்போ கிறிஸ்துவை பற்றி, கிறிஸ்துவோடைய அவசியத்தை பற்றி, அவர் செய்த மாபெரும் மீட்பின் பணியெல்லாம், ஆசாரிய அவர் பூலோகத்தில் பரலோகத்தில் போய் செய்கிற ஆசாரிய பணி, அந்த மீட்பினால் வருகிற நன்மை எல்லாம் சொல்லி முடித்தாச்சு, காமிச்சாச்சு அடையாளமாக. அந்த காலத்தில் அந்த மக்களுக்கு எவ்வளோ தெரியணுமோ சொல்லியிருக்கிறார். இப்போ அடுத்த கதவை திறந்து என்ன சொல்லி கொடுக்க போகிறார் லேவியராக, 17:17 இவ்வளோ பெரிய விலையை கொடுத்து வாங்கின மக்கள், நீங்கள் இவ்வளோ பெரிய பலி பரிகாரத்தை கொடுத்து வாங்கின மக்கள், உங்கள் நடத்தையும் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் பார்வையும் எப்படி இருக்க வேண்டும், மீட்கப்பட்ட மக்களாக நாம் எப்படி இருக்க வேண்டும். ஆகவே 17-26 வரைக்கும் பைபிள் ஸ்காலர்ஸ் வந்து இதை த ஹோலினஸ் கோடுன்னுவாங்க, பரிசுத்த வாழ்க்கைக்கான கோட்பாடு, ஹோலினஸ் கோட். இதெல்லாமே மீண்டுமாக நமக்கு புதிய ஏற்பாட்டில் தெளிவாக சொல்கிற மாதிரி இல்லை, இதெல்லாமே சடங்காசாரிய அடையாளங்களோடு தான் நமக்கு சொல்லி கொடுக்குறது இல்லைங்களா. அதை நம்ம பார்க்குறோம். முதல்ல ஹோலினஸ் மைண்டில் தான் ஆரம்பிக்குது இல்லைங்களா பவுல், அதனால தான் சொல்கிறது உங்கள் மனது புதிதாகிறதுனாலேயே. அது அருமையாக இங்கே சொல்கிற பாருங்களா, பழைய புக்கு அந்த புக்கிலேயே எடுத்தோன்னா கடவுள் முதல்ல என்ன சொல்கிறாரு, முதல்ல கிறிஸ்துவை பற்றிய சத்தியங்களை சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்றபடி நீங்கள் எப்படி வாழணும், அந்த பேட்டர்ன் அங்கே ஆரம்பிச்சிருக்கு பாருங்களேன். அதான் நாங்கள் அடிக்கடி சொல்ல மாதிரி ஃபேத் அண்ட் ப்ராக்டிஸ், முதல்ல விசுவாசத்தை பற்றி தெரிஞ்சுக்க, அதுக்கப்புறம் நடத்தையை பற்றி பார்க்கலாம். ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை நீ புரிஞ்சு அதை அனுபவி, அதுக்கு ஏற்றபடி உன் வாழ்க்கை எப்படி நடக்கணும் அப்புறம் படி. ப்ரொவிஷன் அண்ட் பிஹேவியர் என்னுவாங்க, ஆண்டவர் உனக்கெல்லாம் என்ன கொடுத்துருக்கிறார், கிறிஸ்துக்குள்ளே நீ யாருன்னு முதல்ல அதை உணர்ந்து புரிஞ்சாதான், அந்த வெளிச்சத்தை தெரிஞ்சாதான் அதன்படி நீ நான் வாழவே முடியும். அதுதான் கடவுள் எப்போவும் அந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணுறது பாருங்களேன். கடவுள் ஒருபோதும் கடவுள் வந்து ஆரம்பத்துலேயே நம்ம எப்படி வாழணும்னு சொல்லி சொல்கிறது நம்மளை கட்டளை இடுறது இல்லை. கிறிஸ்துக்குள்ளே முதல்ல நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார் அதை நாம் நல்லா கிரகித்த பிறகுதான் நாம் ஒழுங்கான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும். இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவத்தில் என்ன பிரச்சனை, கலாத்தியர் சபை செய்கிறத செய்ய பார்க்குறது. கலாத்தியர் புக்கு வந்து ஒரு பெரிய தவறான போதகத்துக்கு ஒரு தாக்குற மாதிரி போல் எழுதுகிறார். அதுக்கு பேர் தான் லீகலிசம். அதுதான் கலாத்தியர் புக்கு, ஒரு லீகலிசம். லீகலிசம் என்னன்னா கிறிஸ்துவை பற்றி, கிறிஸ்துவோடைய மகத்துவை பற்றி எல்லாம் சொல்லாமல் நம்ம எப்படி இருக்கணும், நீங்கள் ஒழுங்காக இல்லை, நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் எப்படி இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும், அதை இருக்கணும்னு சொல்லி ஒரு ஒழுக்க ரீதியான மதம், வெறும் ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கறது. வெறும் ஒழுங்காக வெளியில் நடந்துக்கிறது, இருதயம் மாற்றம் கிருபைனால் இருதயம் மாற்றத்தினால அப்படி இருக்கிறது, வெறும் ஒழுங்காக அதை ஸ்ட்ரிக்டாக இருக்கிறோன்னு சொல்லிக்கிட்டு ஒழுக்கத்தின் அடிப்படையில் தான் லீகலிசம் இருக்கிறது. பரிசேயர்ங்க அப்படி தானே இருந்தாங்க. ஆண்டவர் என்ன பிரச்சனை அவங்களுக்கு, வெளியில் பார்த்தா அவங்கள மாதிரி பக்திமான் உலகத்தில் கிடையவே கிடையாது, ஆனால் உள்ள வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருந்தாங்க. அப்படி நம்மளை ஆண்டவர் எதிர்பார்க்கலை. லீகலிசமாக நம்ம போகக்கூடாது. எனக்கு கூட சில பேர் அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க, நம்ப மாட்டீங்க, இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, கடவுள் என்ன செஞ்சார், அதை செஞ்சார், இதை செஞ்சார், அதுக்கப்புறம் வந்து அவங்கள குத்துற மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் சொல்கிறீங்க. எவ்வளோ மோசமாக இருக்கிறாங்க, அவங்கள அதை சொல்லணும், இதை சொல்லணும், அப்படியெல்லாம் சொல்லணுமே, நீங்கள் ரொம்ப நேரம் போகிறீங்க. ஆண்டவர் அதை செஞ்சுருக்கார், அவர் கிருப, அவர் மீட்பு, அவர் ரட்சிப்பு, அதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் சொல்லி முடிச்சு வாங்க பாயிண்ட்டுக்கு. ஒவ்வொருத்தருக்கும் சரியாக கொடுக்கணும் நீங்கள், அப்படி சொல்லுங்கன்னு எனக்கு ரொம்ப திருப்பி திருப்பி அப்போ சொன்னால் அது ரொம்ப பிரபலமாக மக்கள் கேட்பாங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து ரொம்ப நிறைய பேர் விரும்புறது இல்லை. ஜஸ்ட் 5 மினிட்ஸ் பைபிளை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ப்ராக்டிக்கல்ஸ்க்கு வாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதான் அந்த லேட்டஸ்ட் ட்ரெண்டு, இப்போல்லாம் ரொம்ப ஓடுற ட்ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் பார்க்குறதெல்லாம் நீங்கள் பாருங்களேன், அங்கெல்லாம் என்ன இருக்கும், யாருமே எடுத்து பாருங்களேன், இந்த பேரெல்லாம் நான் சொல்லலை, அந்த பேரெல்லாம் எடுத்து பார்த்தாலும் ஒரு மேல் பார்வையாக வசனத்தை சொல்லிவிட்டு எல்லாம் ப்ராக்டிக்கலாக அப்படி தோணும், இதை பண்ணணும் இதை பண்ணணும்னு ரொம்ப ப்ராக்டிக்கல் கதைகள், ஒழுக்க ரீதியான கதைகள், அது ரொம்ப தவறு. ஏன்னா ப்ராக்டிக்கல் அட்வைஸு அடிப்படை சத்திய இல்லாமல் அந்த ப்ராக்டிக்கல் அட்வைஸு ஒருபோதும் வேலை செய்யாது. அந்த ப்ராக்டிக்கல் அட்வைஸ் வந்து எப்போவும் சத்தியத்தின் அடிப்படை, நான் ஏன் இப்படி இருக்கணும், இதை பாரு, ஆண்டவர் உனக்கு என்ன செஞ்சுருக்காரு, எத்தனை பெரிய ரட்சிப்பு பாரு, இப்பேற்பட்ட வாங்கின ரட்சிப்பின் வாங்கி அனுபவித்த தேவன் செஞ்சதுக்கு நீ எப்படி இருக்கணும், அந்த த பவர் ஆஃப் த ட்ரூத், அதுதான் அந்த ப்ராக்டிக்கல் ஒழுங்காக இருக்கணும்னு யாருக்கு தெரியாது. ஆண்டவர் அப்படி இருந்தால் வெறும் 10 கற்பனைகளை வண்டி பைபிளில் எழுதி விட்டுருக்கலாம், எல்லோரும் ஒழுங்காக இருந்துக்காங்க, அதை தப்பு செய்யாதீங்க, அதை செய்யாதீங்கன்னு எழுதி விட்டுருக்கலாம். முக்காவாசி பைபிள் என்ன எழுதி வச்சிருக்கிறாரு, நமக்கு அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு தான் எழுதி வச்சிருக்கிறார். எவ்வளோ பெரிய ரட்சிப்பு நமக்கு இருக்குன்னு பாருங்க. பவுல் எபேசியரில் முக்காவாசி ஆண்டவர் நம்ம செய்யறது என்ன இல்லை, ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காருன்னு பாருங்க. ஏன் அதை புரிஞ்சுக்கும் போது தான் நம்ம அதுக்கு ஏற்றபடி நம்மளால இருக்க முடியும். இந்த பழைய புக்கு ரொம்ப ரொம்ப ஓல்டு புக்கு, அதுலேயே ஆண்டவர் அந்த முறையை தான் பின்பற்றுறதாக நம்ம பார்த்து வருகிறோம். இப்போது கலாத்தியர் ரொம்ப டேஞ்சர், அது உலகில் எங்கேயும் பரவி இருக்குது. அதனால தான் என்ன ஆகுறதுனா, அப்படி நம்ம போனோன்னா என்ன ஆகும்னா, கிறிஸ்துக்குள்ளே நமக்கு என்ன இருக்குதுன்னு தெரியாமல் நம்ம சொந்த சுய முயற்சியில் சுய சித்தத்தின் வல்லமையில் ஒரு வெளிப்பார்வையான லீகலிஸ்டிக் வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துடும். நம்ம ஒழுங்காக இருக்கிற மாதிரி, ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி, அது ஒரு போலித்தனமான அனுபவம், கிறிஸ்தவ அனுபவம். போல் திட்டுறாரு கலாத்தியர்களை இல்லைங்களா, நீங்கள் மாம்சத்து ஆவியில் ஆரம்பித்து நீங்கள் மாம்சத்தில் போகிறீங்க. இன்றைக்கி சர்ச்சஸில் அதுதான் பிரச்சனை இல்லைங்களா. அதனால தான் இவங்க ஐயா ஒழுங்காக இருக்கணும், அதை இருக்கணும், இதை இருக்கணும்னு ப்ராக்டிக்கலாக வாழ முடியாமல் தவிக்கிறதுக்கு ஏன் காரணம்னா, இது இஸ் த ப்ராப்ளம், லீகலிசம். அதனால தான் நம்ம வந்து, நான் உங்களுக்கும் வரும்போது சொல்கிறது, முதல்ல சத்தியம் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காருன்னு தெரிஞ்சு அந்த வெளிச்சத்தை நம்ம இருந்தால் தான் அதுக்கேற்றபடி வாழ முடியும். அது ப்ராக்டிக்கல் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ அவசியம் தெரியுமா? நான் உங்கள் வீட்டுக்கு தூரம் வர்றதும் சரி, அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறதும் சரி, எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சு கிறிஸ்துவுக்குள்ளே நான் யார், எனக்கு என்ன செய்திருக்கிறாருன்னு கொஞ்ச நேரம் நீங்கள் தியானம் பண்ணலைன்னா, அந்த நாளில் ஊக்கத்தோடு சாட்சியாக வாழ்கிறதுக்கு ஊக்கமே நமக்கு இருக்காது. வெளியில் நம்ம வேண்டாம், அங்கே பாருங்களேன், வெளியில் ஒழுங்காக ஒரு தப்பும் செய்ய மாட்டோம், அதில் என்ன பெரிய பிரச்சனை, நம்ம எல்லாம் திடீர்னு நாளைக்கு போய் குடிக்க போகிறோம், கொலையாக செய்ய போகிறோம், இல்லை வெளியில் வந்தால் ஒழுங்காக வாழ்ந்துடலாம், ஆனால் அது பத்தாது. உள்ளுக்குள்ளே வெம்பிக்கிட்டு சந்தோஷத்தில் இன்னைக்கு காலில் பார்த்த மாதிரி நம்பிக்கையில் அந்த என்ன நடந்தாலும் சந்தோஷம் போகாமல் சோர்ந்து போகாமல் நம்ம வாழணும்னா எப்படிங்க முடியும், எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்ற வெளிச்சத்தில் அது ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் பைபிளை படிக்கிறதும் ஜெபம் பண்ணுறதும் எதுக்கு செய்கிறது, அதெல்லாம் சும்மா படிக்கணும்னு இல்லை, எனக்கு ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கார், எப்பேற்பட்ட அழைப்பு கொடுத்துருக்கிறார், எவ்வளோ பெரிய சுதந்திர நம்பிக்கை வச்சுருக்காருன்னு அதை கொஞ்சம் நேரம் யோசித்து அந்த நாள் ஆரம்பிக்கும் போது தான் ஒழுங்காகவே வாழ முடியும் நம்ம, பிப்ளிக்கல் கிறிஸ்டியானிட்டி லைஃப்பை நம்ம வாழ முடியும். ஓகே, அந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். அதை பாருங்களேன், பழைய புக்கிலேயே சொல்லி கொடுத்துருக்கிறாரு, முதல்ல சத்தியம், சத்தியத்தினால வருகிற வெளிச்சம், கிறிஸ்துவோ அவர் நமக்காக என்ன செஞ்சிருக்கார் தேவன் என்பதை சொல்லி கொடுத்து அதன் அடிப்படையில் நீங்கள் எப்படி நடக்கணும். முதல் 16 அதிகாரங்கள் என்ன, ஒரு பொதுவான சடங்கு விதிகள் அதெல்லாம் வந்துச்சு. இப்போ வந்து அதுக்கு கிறிஸ்துவோடைய மீட்பின் பணியில் இப்போ 17 வரைக்கும் நம்ம பர்சனல் லைஃப் ஸ்டைல், பர்சனல் சிந்தனை, பர்சனல் வாழ்க்கை நடத்த எப்படி இருக்கணும்னு பார்க்குறோம். இப்போ 17வது அதிகாரம் 18வது அதிகாரம் ரெண்டு முக்கியமான டாப்பிக்கை பற்றி பேசுது. ஆரம்பத்துலேயே நம்ம மனது ஒரு காரியங்களை பற்றி எப்படி யோசிக்கிறோம்னு பொறுத்து தான், எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம், எதை நம்ம பார்க்குறோன்றதை பொறுத்து தான். எதை பற்றி பேச தெரியுமா, ரெண்டு முக்கியமான ஏரியா, அந்த பழைய மனிதர்களும் சரி நமக்கும் சரி ரெண்டு முக்கியமான ஏரியாக்களுக்கு குறித்து நம்ம வாழ்க்கையில் என்ன என்ன. 17வது அதிகாரம் ரத்தத்தை பற்றி பேசுது, 18வது அதிகாரம் செக்ஸை பற்றி பேசுது, இந்த ரெண்டை பற்றி பேசுது. ஓகே, இந்த ரெண்டு காரியங்கள் ஏன் இது ரெண்டுனா, பரிசுத்த வாழ்க்கை ஹோலினஸ் கோடில் ஆரம்பிக்கும் போது இதை ரெண்டை குறித்த நம்முடைய பார்வை ரொம்ப அவசியம், நம்முடைய எண்ணம் ரொம்ப அவசியம். பிளட் அண்ட் செக்ஸ். பிளட்டு வந்து எப்பவும் மரணத்தில் முடியும் இல்லைங்களா, ரத்தம் சிந்துனா. செக்ஸு வந்து எப்பவும் ஜீவனில் முடியும். இது ரெண்டு கிரேட் தீம்ஸ், த பிளட் அண்ட் செக்ஸ், ரெண்டு பெரிய தீம் தான் எல்லா இலக்கியத்திலையும், எல்லா எழுத்துலேயும், எல்லா நாடக கலைகள்லையும் பிரதானமான ஒரு டாபிக் எடுத்து பாருங்கள். எந்த படமோ எந்த புக்கோ எந்த கதையோ எடுத்து பார்த்தா அது ஒன்று பிளட்டை பற்றி இருக்கும், இல்லை இன்னொன்று செக்ஸை பற்றி இருக்கும் இல்லைங்களா. இது ரெண்டு வச்சு தான் எல்லாம் ஓட்டுறது. ஏன்னா மனித குலத்தை மிகவும் கவரக்கூடிய, மனித குலத்தை காலா எந்த காலம் எடுத்தாலும் சரி எல்லாம் ஒரு பக்கம் வயலன்ஸு, இன்னொரு பக்கம் இல்லைன்னா ரொமான்ஸு இல்லைன்னா செக்ஸு. இதுதான் மனித குலத்தை ரொம்ப கவர்ந்து மர்மமான விதங்களில் கவர்ந்து வைக்கிறது. அதை பற்றிய தேவனுடைய மக்களாக நமக்கு என்ன எண்ணங்கள் இருக்க வேண்டும்னு தான் இது ஆரம்பிக்கிறது. இன்றைக்கி வந்து நம்ம ஆரம்பிப்போம் முதல் பாடம் பிளட்டை பற்றி. இந்த 17வது அதிகாரம் தேவனுடைய மக்களுடைய எண்ணங்கள் ரத்தத்தை பற்றி எப்படி இருக்கணும். இது சின்ன அதிகாரமாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை நம்ம ஈவினிங்கு டயர்டாக வந்திருப்போம் இல்லைங்களா, நிறைய விஷயங்களை நான் எடுத்து சொன்னேன்னா அப்படியே தலை சுற்றி அப்படியே டயர்டாயிருவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் சிம்பிளாக சுருக்கமாக முடிக்கணும்னு பார்க்குறேன், ஆனால் உதாரணங்கள் வர்றதுனால நீண்டுக்கிட்டு போயிடுது. சிம்பிளாக நான் முடிக்க பார்க்குறேன். இந்த 16 வசனங்களில் எங்கேயோ காட்டில் போய் மாட்டிக்கிட்டு இது என்ன சொல்லுது என்ன சொல்லுது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு மேப்பை போட்டுக்குவோம். ஓகே, 4 தலைப்பில் இதை பிரிக்கலாம். 4 தடைகளை இங்கே விதிக்கிறார். தடைகள், இதை செய்யக்கூடாது, தீஸ் ஆர் ஃபர்பிடன். முதலாவது தடை என்ன, 1-7 வரைக்கும் தனிப்பட்ட விதத்தில் எந்த மிருகத்தையும் கொல்லக்கூடாது. ஓகே, தனிப்பட்ட விதத்தில் எந்த மிருகத்தையும் தனியான விதத்தில் போய் நீ அந்த மிருகத்தினுடைய ரத்தத்தை சிந்தக்கூடாது. 2வது 8-9 வரைக்கும் தனிப்பட்ட பலின்றத ஆண்டவருக்கு செலுத்துறேன்னு தனிப்பட்ட பலியை தடை பண்ணுகிறார். 10-12 வரைக்கும் இரத்தத்தை புசிக்கிறத தடை பண்ணுகிறார். 13-16 வரைக்கும் துணிகரமான வேட்டையும் ரத்தம் சிந்ததில் ஏற்படுது இல்லையா, வேட்டையை தடை பண்ணுகிறார். ஓகே, இதை ஒன்றுன்னா நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போம். இதெல்லாம் ரத்தத்துக்கு தொடர்பானது. 1-7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிருகத்தினுடைய கொலை, ஒரு மிருகத்தை தனிப்பட்ட விதத்தில் நீ போய் கொலை செய்யக்கூடாது, அதை தடை செய்யப்படுகிறது. 3 காரியம் இதில் பார்க்கலாம். என்ன இது ஒரு தடை, என்ன இதை பற்றி தடை, அது என்ன காரணம், அதை செஞ்சால் என்ன தண்டனை பார்ப்போமே. என்ன தடை பண்ணப்படுது, 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலில் இருக்கிற ஒரு மனுஷன் எவனாவது ஒரு ஆட்டையாவது ஒரு மாட்டையாவது ஒரு செம்மறி ஆடையாவது அவனுடைய கூடாரத்தில் இல்லை கூடாரத்துக்கு வெளியில் அவன் கொன்று அதை வந்து அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பதாக தேவனுக்கு காணிக்கையாக கொண்டு வராமல் அதை கொன்னானா அதனோட இரத்த பலி அவன் மேலே தான் விழுவான். ஓகே, என்ன இதில் தடை பண்ணுறாரு, கிளியராக புச்சரிங் ஆஃப் த அனிமல்ஸ் இல்லைங்களா, கசாப்பு கடற்கரை வெட்டுற மாதிரி வெட்டி நீ சாப்பிடக்கூடாது. உன் டென்ட்டுக்கு வெளியவோ வயல்லையோ இல்லை யாருக்கும் தெரியாமல் அந்த ஆட்டை கயிறை கட்டி மதுவாக இழுத்துட்டு போய் வனாந்திரத்தில் யாரும் பார்க்காத இடத்துல அதை போய் வெட்டிட்டு வந்து ஒரு குண்டால் அது கறியெல்லாம் போட்டு வந்து வீட்டில் வந்து சமையல் செஞ்சு அதை சாப்பிடக்கூடாது. எந்த ரத்தம் சிந்துதலையும் மிருகத்தையும் நீ கொல்லக்கூடாது, அதுதான் தடை பண்ணப்படுது. ஏன் அப்படின்னா கொல்லணும்னா எங்கே தான் அதுக்கு கொல்லணும்? அதை அஞ்சாவது வசனத்தில் தெளிவாக ஒரே லொக்கேஷன், ஒரு மிருகத்தை கொல்லணும்னா எங்கே? ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பதாகத்தான் அதை கொல்ல வேண்டும், வெளியில் எங்கேயும் செய்யக்கூடாது. அங்கே தான் அதுக்கு இடம் உண்டு, ஆசரிப்பு கூடாரம். இன்றைக்கி ஒரு வேளை நமக்கு அந்த ரூலை ஆண்டவர் போட்டார்னா உங்களை சுற்றி தலை சுற்றி கோமாவில் விழுந்து போயிடுவீங்க நீங்கள். ஏன் கறி சாப்பிட முடியாது? யோசிச்சு பாருங்கள், அவங்க என்ன செய்ய முடியும்? ஒவ்வொரு நாளும் அவங்க சில பேருக்கு வெட்டினா கறி வெட்டினா தான் சாப்பாடு இறங்கும். ஆனால் அவங்க நான்வெஜ்ஜு தான் சாப்பிட்றது இல்லைங்களா? அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு நாளும் நான்வெஜ் சாப்பிடணும், ஃப்ரிட்ஜ்லேயே வைக்க முடியும், ஃப்ரிட்ஜு தான் இல்லையா அந்த காலத்தில்? ஒவ்வொரு நாளும் நான்வெஜ் சாப்பிடணும் இல்லை கபாப் சாப்பிடணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அந்த ஆட்டை பிடிச்சி எடுத்துகிட்டு போய் ஆசரிப்பு கூடாரத்தில் நின்று, இன்னும் எல்லாரும் நம்ம இந்த காலத்தில் சாப்பிடணும்னு சாப்பிட்டா யோசிச்சு பாருங்கள், ஒரு 30 லட்சம் ஜனங்கிட்ட இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு தான் அந்த ஆசாரியர் வெட்டி கொடுப்பாரு? அங்கே பலியை கொடுத்து அது கொடுத்தா தான் நீ நான்வெஜ் சாப்பிட முடியும். அப்படின்னா என்னத்துக்கு ஒரு இன்றைக்கி அங்கே போய் க்யூவில் நின்னோன்னா எவ்வளோ பெரிய க்யூ இருக்கும், எல்லோரும் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. என்றைக்கு இன்றைக்கி வெட்டுறது, நம்ம எப்போ போய் கறியை போய் வெறுந்து சாப்பிட்டு சாப்பிட்றது அப்படின்னு வெறுத்து தான் போயிடும். ப்ராக்டிக்கலாக ஏன் இப்படி ஒரு இம்பாசிபிள் கட்டலை? நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த வனாந்திரத்தில் இவங்களை சுற்றி திரியும் போது இவங்க வந்து எப்போ பாரு நம்மளை மாதிரி கறி சாப்பிடா கறி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஜனங்கள் அல்ல, அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை அவங்களுக்கு. ஓகே, ஏன்னா அவங்க பிரயாணத்தில் இருக்கிறாங்க. பிரயாணத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஆடு மாடுகளை வெட்டி சாப்பிட்றத விட அதை வைத்து அதனால் வருகிற பாலோ அதனால் வருகிற அந்த உள்ளோ அது ரொம்ப வேல்யூபிள் இல்லைங்களா? அப்படி நம்ம சாப்பிட்ற மாதிரி இந்த ஆடு நம்ம நினச்சோன்னா அவங்க வெட்டி வெட்டி சாப்பிடுவாங்க போலன்னு அப்படி சாப்பிட்றது இல்லை. அந்த வனாந்திரத்தில் எஸ்பெஷலி அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அவங்க வந்து வனாந்திரத்தில் அப்படி இல்லை. முக்கியமாக அவங்க என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க வனாந்திரத்தில்? பிரதானமான சாப்பாடு மண்ணா இல்லைங்களா? மண்ணா அந்த கறின்றது ரேராக இருந்துச்சு. அதனால தான் நம்பர்ஸ் என்னாகுமோ 4-1லாம் கறியே இல்லையே எங்களுக்கு, எங்களுக்கு யார் கறியை கொடுக்க போகிறாங்க அப்படின்னா என்ன, ரொம்ப ரேராக தான் அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு அர்த்தம். ஆனால் எகிப்தில் நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்டோமே, மீனை சாப்பிட்டோம், இதை சாப்பிட்டோம், ஆனால் இங்கே இப்படி இல்லையேன்னு. இது வந்து அப்படி ஒரு சூழ்நிலையில் இட் வாஸ் பாசிபிள். ஏன்னா பொதுவாக நிறையா சாப்பிட மாட்டாங்க, அதனால் சாப்பிட்ணும் அந்த பலி கொடுக்கணும். சாப்பிட்ணுன்னாவே அது ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிற ஒரு இன்பமான ஒரு காரியம். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரணுன்னாவே என்ன, இன்றைக்கி விருந்து இருக்க போது. ஏன்னா ஆண்டவருக்கு பலி கொடுத்து அந்த பலியை சமாதான பலியாக கொடுக்கும்போது அந்த ஆசாரியர் வெட்டி நமக்கு குடும்பத்தோடு ஆலயத்தில் உட்காந்து சாப்பிடுவோம் இல்லையா? சர்ச்சுக்கு போனால் தான் கறி சாப்பாடு, அப்படி வச்சால் எல்லாரும் ஒழுங்காக சர்ச்சுக்கு வருவாங்க இல்லைங்களா? அந்த காலத்தில் அப்படி தான், இல்லைன்னா தனியாக செய்யவே முடியாது. தனியாக ஒரு ஆட்டையும் மாட்டியை வெட்டக்கூடாது. நீ வெட்டினா அது ஆலயத்துக்கு வந்து ஆசரிப்பு கிட்டே கொடுத்து அவர் சமாதான பலியாக கொடுத்து உனக்கு கொடுத்தா நீ பண்ணி அங்கே சாப்பிட்லாம். வீட்டில் தனியாக ப்ரைவேட்டாக வெட்டவே கூடாது. பாருங்கள் இந்த ரூலை இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணுமே. அது இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா உபாகமும் 12:15 இந்த ரூலை ஆண்டவர் மாற்றினார். அவங்க வனாந்திரத்தில் போயிட்டு இருக்கும்போது தான் இந்த ரூலு. அந்த நாட்டுக்குள்ளே வந்த பிறகு யோர்தான் நதி ஓரத்தில் அவங்க நிற்கும்போது மோசே ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னுமே உங்களுடைய பார்டருக்குள்ளே நீங்கள் ஆட்டு மாட்டை வெட்டி நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னார். இஸ்ரவேல் பார்டர் டான் டு பெர்ஷிபான்றோம் இல்லைங்களா, திருப்பி வனாந்திரத்துக்கு போகக்கூடாது, உங்கள் ஊருக்குள்ளே உங்கள் கேட்ஸுக்குள்ளே நீங்கள் வெட்டி சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு ரூலை கொடுத்தார். கேள்வி என்ன, எதுக்குங்க இந்த ரூல்? தேவையில்லாத ரூல் எதுக்கு? இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற ரூலு, பாதர்சம் ரூலு. அதுக்கு காரணம் 7வது வசனம் சொல்லப்படுது. வாசிங்களா 7வது வசனம்.
தாங்கள் சோர மார்க்கமாய் பின்பற்றுகிற பேய்களுக்கு தங்கள் பலிகளை இனி செலுத்தாதிருப்பார்களாக.
தமிழில் நமக்கு சோர மார்க்கமாய் அப்படின்னா யாராவது விளக்கம் கொடுக்குறீங்களா? சோர மார்க்கமாய் அப்படின்னா நமக்கு புரியாத ஒரு வார்த்தையை தான் போட்டுறாங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா they shall no more offer their sacrifices to demons after whom they have played the harlot. ஓகே, சோர மார்க்கமாயின்னு எனக்கு தெரியல, யாராவது இருந்தால் சொல்லுங்கள். பிசாசுகளுக்கு அவங்கள் காணி பலி கொடுக்கக்கூடாதாக இருப்பதற்காக இந்த தடையை விதித்தார். சிம்பிளாக சொல்ல போனோன்னா இது ஒரு விக்கிர ஆராதனை பழக்கத்தை தவிர்த்து கொள்ளணும் என்பதற்காக, ஒரு பாதுகாப்பாக. ஏன்னா ரொம்ப எகிப்திலிருந்து வந்த இந்த மக்கள் வந்து, நம்ம நினைக்கிறோம் இஸ்ரேல் மக்கள் 400 வருஷமாக ரொம்ப பக்தியாக காத்துக்கிட்டு இருந்தாங்க எகிப்தில்னு, நம்ம நினைக்கவே கூடாது. அவங்க ரொம்ப மோசமான எகிப்தினுடைய விக்கிர ஆராதனையில் ரொம்ப முழுகி இருந்தாங்க பல இதுங்க. நம்மளால் கற்பனை பண்ண முடியாது. இது சோர மார்க்கமான போது, டீமன்ஸ்னும் போது ரொம்ப விசேஷமாக அந்த சாரம் என்ற ஒரு வார்த்தை, அதாவது அவங்க என்ன நினச்சாங்க, வனாந்திரத்தில் வந்து சுற்றி திரிகிற ஒரு கோட்டு டீமன்ஸ்னு வரலாம் சில டிரான்ஸ்லேஷனில் இல்லைங்களா. அந்த கோட்டு டீமன்ஸ் இருக்குது, அதுக்கு போய் நம்ம பலி கொடுக்கணும். அது ஒரு கல்ட், அது ஒரு ஒரு வழிபாடு விதம். நைல் வந்து, நைல் நதி வந்து பெரிய நதி. அந்த நதி வந்து பரவி சில இடங்களில், சில இடங்களில் நைல் டெல்டான்னு இருக்கும். அந்த நைல் சுற்றி அவங்க நிலத்தை சுற்றி பூமியை சுற்றி நதி ஓடும். மிகுந்த செழிப்பு ஏற்படும் அங்கே, மிகுந்த ஃபர்டைல் லேண்டு. அங்கெல்லாம் பயிர் வச்சு பயங்கரமாக செழிப்பு இருக்கும். அந்த இடங்கள்லாம் பயங்கரமான விக்கிர ஆராதனை, கோரமான விக்கிர ஆராதனை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. கோஷன் என்ற இவங்க குடியிருந்த இடம் வந்து அந்த மாதிரி ஒரு இடம். இஸ்ரவேல் மக்கள் அங்கே வந்து இவங்க என்னன்னா இந்த ஒரு பயங்கரமான ஒரு பழக்கத்தில் ஊறி கடந்தாங்க. இந்த கோட் வர்ஷிப், இந்த பிசாசுகளுக்கு பலி கொடுக்கிற ஒரு ஆராதனை, இதை அங்கே பழகி இதில் ரொம்ப ஈடுபாடாக இருந்து இந்த இதை படித்தீங்கன்னா நான் வார்த்தையில் சொல்ல முடியாத பழக்க வழக்கங்கள் இதில் இருந்துச்சு. இந்த போய் இப்போ அந்த ஆராதனை பண்ணும்போது தனியாக போய் வனாந்திரங்களில் பலி கொடுத்து, அந்த பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பலிகளோடு உறவு வைத்து கொண்டு அந்த பலவிதமான அசுத்த காரியங்களை செய்து, அந்த ஒரு 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 ப்ராக்டிஸ், அது அருவறுப்பான ஒரு விக்கிர ஆராதனை. அந்த கானானியர்கள் செய்கிறதெல்லாம் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி எகிப்தில் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பழக்கம், அதை பற்றி தான் அவர் சொல்கிறார். ஆர்கியாலஜியெல்லாம் படிச்சிங்கன்னா அது தெரியும். இன்னும் அதெல்லாம் சொல்லி முடியாது, எழுதி வச்சுருக்கிறாங்க. இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்மளால் அது எவ்வளோ அளவுக்கு அவர்களுக்கு கவர்ச்சியாக இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு ஒரு போதையாகவே மாறிடுச்சு. அதை விட்டு அவங்கள காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக போச்சு, ரொம்ப கஷ்டமாக போச்சு. எவ்வளோதான் சொன்னாலும் அது ஒரு அடிக்ஷன், அடிக்ஷன்னா தெரிதுங்களா, எவ்வளோ சொன்னாலும் அதுலேருந்து மாற்றிக்க மாட்டாங்க. அப்படி போயிடுச்சு இந்த பழக்கம். பல வருஷங்கள் தங்களை தாங்கள் அதை அழித்து கொண்டு ஆழமாக அதில் பழக்கப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் அவங்களுடைய கடந்த காலம் பாருங்களா. அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாரு, தே ஷல் நோ மோர் ப்ளே த ஹார்லெட். இன்னமே எத்தனை வருஷம் அவங்க வாழ்ந்து பழகி போதையாக மாறி இருந்தாலும் இப்போ என்னுடைய ஜனங்களாக நான் மீட்டு வந்திருக்கேன், இன்னமே அவங்க அப்படி இருக்கக்கூடாதுன்றார். இன்னமே நோ மோர் அப்படி செய்யக்கூடாது. அதனால தான் இவங்க எந்த அளவுக்கு இவங்களுக்குன்னா, மோசே ஒரு 40 நாள் கொஞ்சம் வராமல் போயிட்டால் போதும், என்ன பண்ணாங்க எல்லாரும் வாஸ்டிங் ப்ரேயர் பண்ணாங்களா, வச்சாங்க பாருங்க ஒரு கண்ணுக்குட்டியை வச்சு பண்ணாங்க பாருங்க ஒரு பார்ட்டி. அதெல்லாம் அங்கே கற்றுக்கிட்ட பழக்கம் தான். நம்மளால் யோசிக்கவே முடியாது அதில் என்னங்க இருக்குன்னு. நமக்கு இப்போல்லாம் பொருளாதார மெட்டீரியலிசம், உலக ஆசை எவ்வளோ கவர்ச்சியாக இருக்குது. எவ்வளோ சொன்னாலும் விடுறோமா நம்ம, பொருளாசை எவ்வளோ இருக்குது, பொறாமை எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சொன்னாலும் நம்மளால் அதனால் விட முடியாமல் அது மெட்டீரியலிசம், அதுதான் பணம் பணம்னு இருக்கிறோம். அதே மாதிரி தான் அவங்களுக்கு அது விடவே முடியாது. அந்த அளவுக்கு பழகி ஊர்ன ஒரு பழக்கம், கொஞ்சம் விட்டால் போதும் போயிடுவாங்க. அதில் ரொம்ப டிஃபிகல்ட் அவங்களுக்கு அது ஓவர் கம் பண்ணுறது. கடவுள் வந்து மிகவும் இறக்கமாக அப்படி பயங்கரமான அசிங்கமான விக்கிரான அதில் மாட்டிக்கிட்டு இருந்த மக்களை விடுபட்டு, அதுக்கு ஒரு காரணம் அது இடமே கொடுக்காம வனாந்திரத்தில் அவங்கள கட்டுப்பாடோடு டிசிப்ளின் பண்ணி வரார் இல்லைங்களா. எல்லாம் விட்டால் போயிடுவோம், அதில் ஒரு நாள் விட்டால் அதில் போயிடுவாங்க அந்த மாதிரி மக்கள். அதனால தான் இன்னுமே அதை சோரம், நோ மோர் சாக்ரிஃபைஸ் டு த டீமன்ஸ் ஆஃப்டர் ஹோம் தே பிளேட் த ஹார்லெட். ஹார்லெட் அப்படின்னா என்ன, ஒரு வேசித்தனம்ன்ற ஒரு வார்த்தை இல்லைங்களா, ஒரு அடல்ட்ரி என்ற வார்த்தை. என்னுடைய வழிகளை நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன், என்னுடைய மக்களாக நான் இவங்களை மீட்டு இருக்கிறேன், அவர்களுக்கு என்னிடத்தில் வருவதற்கு காணிக்கு பரிகார பலியின் மூலமாக ஆசாரியர் மூலமாக என்னுடைய அருகாமையில் வரலாம். அவங்க இப்போ மீட்கப்பட்ட ஜனங்க, அவங்க அவங்க அந்த பழைய பழக்கத்துக்கு போகக்கூடாது. அநேக தடவை ஒரு கமாண்ட், எவ்வளோதான் பழகி இருந்தாலும் எவ்வளோதான் வேசித்தனமாக இருந்தாலும் இனிமேல் அதை செய்யக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ராங் டெம்டேஷன். ஏன்னா அது அவங்க போய் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே பாருங்கள், இது வந்து ஏன் சொல்கிறார் அவர், அதை தடை பண்ணுவதற்கு, அதை தடை பண்ணுவதற்கு தான் இது. ஏன்னா யாருக்கும் தெரியாமல் இது ரொம்ப சில நேரங்களில் அந்த டெம்டேஷன் இருக்கும்போது என்ன செய்யணும்னா, ஆண்டவர் கேட்குறோம், ஒரு வசனத்தை கேட்குறோன்னும் போது யாரும் இல்லாத போது மெதுவாக ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ மெதுவாக டென்ட்டு பின்னாடி இருந்து எடுத்துகிட்டு போய் யாருக்கும் தெரியாமல் வனாந்திரத்தில் அந்த அசிங்கத்தெல்லாம் செஞ்சு பலி கொடுக்கலாம். என்னங்க இருக்காதுன்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் தனியாக ரகசியமாக இடம் கொடுத்தா எதில் போய் பாவத்தில் உழுவுறீங்க, அந்த மாதிரி ஒரு பாவம் அவங்களுக்கு. அவனால் சும்மாவே இருக்க முடியாது அதை செய்யாமல். அப்படி ஊறி பழகி போனவங்க, அப்படி ஒரு அசுத்தத்தில் பழகி போனவங்க, அதை தடை பண்ணுவதற்கு, அந்த மாதிரி விக்கிராரதனை தடை பண்ணுவதற்கு தான் இதை கொடுக்குறார். ஓகே, இது தடை கொடுத்துருக்கிறாரு, இதெல்லாம் எத்தனை, இதெல்லாம் நம்மளால் விட முடியாதுங்க, இதெல்லாம் ரொம்ப நாள் நான் பழகி இருக்கிறேன், அவர் மீட்டிருந்தாலும் என்ன சொன்னாலும் இது என்னுடைய பலவீனம், இதில் நான் தொடர்ந்து போவேன், ரகசியமாக செஞ்சாலும் யாருக்கும் தெரியாமல் செய்வேன் அப்படின்னா என்ன சொல்கிறாரு, என்ன தண்டனை அதுக்கு? நாலாவது வசனத்தில் கடைசியில் வருது, தன் ஜனத்தின் இராமல் அறுப்புண்டு போவான். இதை தொடர்ந்து ஒருத்தன் செய்கிறான், இதை தொடர்ந்து மீறி செய்கிறான்னா இந்த ஜனத்தில் மீட்கப்பட்ட உடன்படிக்கை ஜனங்களுக்கு மத்தியில் அவன் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான், அதான் தண்டனை. என்ன தடை பண்ணாருன்னு பார்க்குறோம், மிருகத்தை கொல்லக்கூடாது, ஏன் அந்த தடையை கொடுக்குறாருன்னு பார்க்குறோம், இந்த விக்கிர ஆராதனை பழக்கத்திலேருந்து, இந்த அசிங்கமான பழக்கத்திலேருந்து அவங்கள காப்பாற்றணும், அதை செய்தாத என்ன தண்டனைன்னு பார்க்குறோம், அறுப்புண்டு போவான். பயங்கரமான தண்டனை தான். அறுப்புண்டு போவானா என்ன, நம்ம யூகம் தான் பண்ணலாம், சில நேரங்களில் அந்த தேசத்திலேருந்து அந்த குஷ்டரோகனை விரட்டின மாதிரி, இனிமே எங்கள் மக்கள் எங்களுக்கு மத்தியில் இருக்கவே முடியாதுன்னு விரட்டலாம், இல்லை கல்லெறிஞ்சு அவனை கொல்லலாம் இல்லைங்களா. என்னாகமா 15:31 சொல்கிற மாதிரி ஒரு ஓய்வு நாளில் போய் அந்த விறகை எடுத்துக்கிட்டு இருந்தவனை போய் கல்லெறிஞ்சு கொண்டாங்க, கல்லெறிஞ்சு கொண்டாங்க, கட் ஆஃப். சில நேரங்களில் இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜட்ஜ்மெண்ட்டும் அதில் வருதுங்க, இது வந்து ஸ்பிரிச்சுவல் ஜட்ஜ்மெண்ட்டும் அதில் எஃபெக்ட் ஆகுது. ஏன்னா இந்த தவறான ஆராதனையை, உண்மையான தேவனை தவறாக ஆராதிக்கும் போதே அக்கினி வந்து இறங்கி அவங்கள சுட்டெரித்தது ஆரோனுடைய பிள்ளைகளை. இப்படி தேவனுடைய மக்களுக்கு மத்தியில் இப்படி போய் பேய்களுக்கு ஆராதனை செய்தானா அவன், ஆண்டவருடைய தண்டனை எவ்வளோ வரும், அவனுடைய அவருடைய சாபம் அவங்க மேலே வந்தே வரும், அறுப்புண்டு போவான். பராமரிப்பில் கடவுளுடைய இடிமுழக்கமான அக்கினியின் சாபம் அவங்க மேலே வந்தே வரும், அதான் அவர் சொல்கிறார். தெர் பி டிவைன் இன்விசிபிள், மனதை உழுக்கக்கூடிய தண்டனைகள், பயங்கரமான சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு வராமல் இருக்காது. நம்மளாம் ஆண்டவர் வெளியில் தான் நம்மளை தண்டிப்பார்னு நினைக்கக்கூடாது இல்லைங்களா. கம்யூனியனில் சொல்கிற மாதிரி என்ன சொல்கிற, உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவரும் இருக்கா, அதில் ஸ்பிரிச்சுவல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. ரோமர்லாம் சொல்லலையா, அவர்கள் இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுக்குறார், இந்த மாதிரி போதைகளுக்கே ஆழமாக போகும்படி ஒப்பு கொடுக்குறார், பிசாசுகளுக்கு ஒப்பு கொடுக்குறார், அதெல்லாம் ஆண்டவர் செய்வார், அறுப்புண்டு போவான். இப்படி ஒரு கர்ஸ், அந்த பர்சன் வந்து கடவுள் கோபமாக இருக்கிறார். ஏன்னா இது வந்து அந்த கர்ஸை ஒருவேளை விளக்காமல் போனதுக்கே காரணம், யாருக்கும் தெரியாமல் தானே நான் செய்கிறேன் இல்லைங்களா. மோசேக்கு தெரியாது, எல்லாருக்கும் தெரியாது, தனியாக ஒரு குட்டி ஆடை எடுத்துகிட்டு போய் அங்கே வனாந்திரத்தை யாருக்கும் தெரியாமல் செஞ்சுட்டு வந்துட்டேன், செஞ்சுட்டு நீ வரல, தேவனுடைய மக்களுக்கு மத்தியில் இருக்கிற எல்லா ஊடுருவி பார்க்குற தேவனுக்கு அது தெரியும், சாபம் மேலே வந்தே வரும், உன் பாவம், யுவர் சின் வில் ஃபைண்ட் யூ அவுட். ஓகே, இது என்னங்க இன்றைக்கி நமக்கு என்ன அப்ளிகேஷன், என்ன இதை பார்க்குறோம், என்ன ஒரு எதை தடை பண்ணார், ஏன் அதை தடை பண்ணார், அது என்ன தண்டனைன்னு ஒரு மாடர்னாக நமக்கு என்ன இதுக்கு பொருத்தம்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஐடியாலட்ரி நமக்கு இன்றைக்கி இல்லைங்களா, ஆவிக்குரிய ஐடியாலட்ரி. அதுவும் பைபிள் என்ன சொல்லுது, அதுவும் வேசித்தனத்துக்கு ஒப்பாக சொல்லுது. கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த நம்ம மற்ற எதுக்கும் கொடுத்தோம்னா, அன்றைக்கி அந்த விக்கிற டீமன்ஸுக்கு கொடுத்தாங்க, டீமன் ஆராதனைக்கு கொடுத்தாங்க, நம்ம வேறு எதுக்காவது அது முக்கியத்துவம் கொடுக்குறோமா? ஆண்டவருடைய ஆராதனையில் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் பியூரிட்டி இருக்கணும்னு பார்க்குறேன் இல்லைங்களா. என்னுடைய ஜனங்கள் உங்களை மீட்டிருக்கிறேன், உங்களுக்கு மீட்புக்கு எல்லாம் என்கிட்ட வர்றதுக்கு அனுகிரகம் செய்திருக்கிறேன், ஆனால் என்னை ஆராதிக்கிற மக்களாக நீங்கள் சுத்தமான மக்களாக இருக்கணும். அதுக்கு இந்த மாதிரி அசுத்த காரியங்களை பழைய காரியங்கள் எத்தனை வருஷம் பழகி இருந்தாலும் 400 ஆண்டு அதில் இருந்து பழகமான முத்தாத்தா கிட்ட இருந்து பின்பற்றி வந்திருந்தாலும் இன்னுமே அதை அறுத்தெறிஞ்சு நீ வரணும். இனிமேல் அதுக்கு நோ பிளேஸ். அதை சொல்கிறார் ஸ்பிரிச்சுவல் பியூரிட்டி. நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த ஒரு புக்கை நான் படித்தேன், அதில் வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு பிசாசின் ஆராதனைக்கோ மாம்சீக பாவங்களுக்கோ ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஒன்று வந்து எப்போவும் இன்னொன்றுக்கு போகும். பிசாசு வந்து என்ன செய்கிறான், அவன் எப்போவோ நம்மளை இது தான் பண்ணுறான் நம்ம நினைக்கக்கூடாது. அந்த பிசாசு வந்து அநேக நேரத்தில் மக்களை பயன்படுத்துகிறது, மக்களுக்குள்ளே வேலை செய்கிறது வந்து அவங்களுடைய இச்சைகளின் மூலமாக வேலை செய்கிறான். டீமானிக் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் அ கேட்டலிஸ்ட் அப்படின்னு. அந்த டீமன்ஸ் வந்து பிசாசுகள் என்ன செய்கிறதுனா, நமக்கு இயற்கையாகவே இருக்கிற பலவீனங்கள், இயற்கையாகவே இருக்கிற எஞ்சி இருக்கிற பாவத்தின் ஒரு பலவீனங்களை வந்து அதை அவன் பயன்படுத்தி, நம்முடைய பாவம் நம்மனால தான் வருது. பிசாசு என்ன பாவம் செய்ய வச்சான்னு நம்ம சொல்லக்கூடாது இல்லைங்களா. நம்முடைய பாவம் இயற்கையினால தான் வருது. ஆனால் அந்த பிசாசுகள் அந்த ஆசைகளை, அந்த பலவீனங்களை தீவிரப்படுத்த முடியும். அதை தீவிரப்படுத்தி அதிகப்படுத்தி நம்ம அந்த பாவங்களுக்கு, அந்த பழக்கங்களுக்கு அடிமை உள்ளவர்களாக நம்மளை மாற்ற முடியும். ஓகே, அதுதான் பிசாசுடைய சின்ஸ் ஆஃப் த ஃப்ளஷ் இஸ் அன் என்ட்ரி பாயிண்ட் ஃபார் த டீமன்ஸ். அநேக நேரங்களில் சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு இச்சையோ, ஒரு குடிப்பழக்கமோ, ஒரு அடிக்ஷனோ, ஒரு இது ட்ரக்ஸோ பார்த்திங்கன்னா பேய் பிடிச்ச மாதிரி ஆயிடுவாங்க. அதில் அது இல்லைன்னா பேய் பிடிச்ச மாதிரி ஆயிடுவாங்க. ஏன், அவங்க ஆக்டிவிட்டியாக பார்த்திங்கன்னா வினோதமாக இருக்கும். வெறும் அது ஒரு போதை மாத்திரம் இல்லை, அதுக்கு போதைக்கு பின்னாடி அசுத்த ஆவிகள் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, சிலது பயங்கரமான ஆவிகளுடைய கிரியைகள் இருக்குது, டிமானிக் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அடிக்கடி மனம் திரும்பாமல் தொடர்ந்து பாவத்தில் போகும்போது நம்முடைய ஆவிக்குரிய பாதுகாப்பை நாம் இழந்து அசுத்த ஆவிகள் நம்மளுக்கு அதுக்கு ஒரு ஃபுட் ஹோல்டை கொடுக்குறோம். ஏன், பைபிளே போட்டிருக்கலையா, சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்குள்ளே உங்கள் கோபத்தை சரி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிசாசுக்கு ரூம் கொடுத்து ஒரு ரூமை ரெண்ட் கொடுறீங்க. நீங்கள் உங்கள் ஹார்ட்டில் வாப்பா வந்து குடியிருன்னு பேய்களுக்கு இடம் கொடுக்குறீங்களா, பைபிளே போட்டலையா. அந்த மாதிரி கோவம்ன்ற ஒரு அசுத்தத்துக்கு நம்ம இடம் கொடுத்தோன்னா பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம். அதே மாதிரி தான் இந்த இச்சைன்ற ஒரு இடம், பொருளாசைன்ற ஒரு இடம், இந்த மாம்சீக பாவங்களுக்கு நம்ம இடம் கொடுத்தோன்னா அதுக்கு இடம் கொடுக்குறோம். அது நம்முடைய இச்சைகளை தீவிரப்படுத்துறதுக்கு, அதுக்கு நம்மளை அடிமைகளாக மாற்றுறதுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம். பாருங்களேன், அது ஒரு ரொம்ப முக்கியம். நம்மனால் நம்பவே முடியாது. நமக்கு கண்ணில் அதை பார்க்கறதுனால, சில நேரங்களில் கடவுளுடைய சத்தியங்கள் நம்மளை பாதுகாக்கிறதுனால உலகத்தில் மக்கள் வந்து, பிசாசுகள் வந்து மக்களுடைய மனதில் அவங்களுடைய இருதயங்களை எப்படி ருத்ர தாண்டவம் ஆடுதுன்றது நமக்கு தெரியாதுங்க. சில பேருக்கெல்லாம் அவங்க ஒரு மாயான ஒரு எண்ணங்களை அவங்களுக்கு கொடுத்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி சிந்திக்கிறதும், பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறதும் இந்த ரெவலேஷனில் நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த பிசாசுகளை திறந்து விட்டுருக்கார ஆண்டவர் அவங்கள போய் தேல் கொட்டுற மாதிரி கொட்டுற வேதனையை ஏற்படுத்துமா, அப்படிலாம் அவங்க மனதில் வேலை செய்யுது பிசாசுகள். நம்மளால் சிந்திக்கவே முடியாது. ஒரு சைக்கலாஜிக்கல், இப்போ அந்த மாதிரி தான் இந்த போன் பேஷன்ஸு, ஆபாச காட்சிகளை பார்த்து பார்த்து இந்த மாதிரி இருங்க, இப்போ சாசு பிடிச்சவங்களாக மாறிடுறாங்க இந்த காலத்தில் இல்லைங்களா. அது ரொம்ப அடிமையாக போயிடுறாங்க. அதனால தானே உறவுன்னு பார்க்குறதில்ல ஹோமோ செக்ஷுவாலிட்டி வருது, இந்த பீடோ செக்ஷுவாலிட்டி அதெல்லாம் பயங்கரமாக பே. ஏன்னா டீமானிக் வந்து, அது டீமன்ஸ்க்கு வந்து அதுகளுக்கு ரொம்ப இச்சை இருக்குது, ஆனால் அதை நிறைவேற்றுறதுக்கு உடம்புகள் இல்லை. இந்த மாதிரி நம்ம அசுத்த இடங்களுக்கு இடம் கொடுக்கும்போது என்ன பண்ணுறோம், அதுக்கு நம்முடைய அங்கங்கள் உடம்புகளை இடம் கொடுத்துட்றோம். அதனோட இச்சைகள், தீவிரமான இச்சைகள் நிறைவேற்றுறதுக்கு நம்முடைய இச்சைகளை மிஞ்சி சில நேரங்களில் நம்ம உடம்பு பயன்படுறத பார்க்குறதுக்கு என்ன, இதுக்கெல்லாம் காரணம் என்ன, இட்ஸ் எல்லாம் டீமன்ஸ் ஒர்க்குங்க. அப்படியெல்லாம் ஒரு உலகம் இருக்குது. ஆகவே ஆண்டவருடைய மக்களாக இருக்கிற நாம் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கலாமா, யோசிச்சு பாருங்கள். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கலாம். அதனால தான் 1 கொரிந்தியர் 10 அவர் சொல்கிறாரு, பிசாசுகளுடைய பந்தியிலையும், பிசாசுகளுடைய பந்தியிலையும் கிறிஸ்துவுடைய பந்தியிலையும் பங்கு பெறுவது எனக்கு விருப்பம் இல்லைன்னு கொரிந்தியர் மக்களை திட்டுறாரு. நீங்கள் எல்லாம் மோசம், வேசித்தனம், அந்த இது எல்லாத்துலேயும் இருக்கிறீங்க. பிசாசு இதிலெல்லாம் பங்கு பெறுறீங்க, விக்கிர ஆராதனைக்கெல்லாம் போகிறீங்க, ஆனால் சபைக்கும் வரீங்க. அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது. தேவன் உங்களை, அவங்களுக்கு தானே சொல்கிறாரு, உங்களை அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவரும் தண்டிக்காமல் ஆண்டவர் விடமாட்டார். உங்களை அறுப்புண்டு போவீங்கன்னு அங்கே சொன்னது ஏன் இப்போ இல்லையா? இப்போ ஆண்டவர் நம்மளை தண்டிக்க மாட்டாரா? யோசிச்சு பாருங்களேன். அதனால தானே 1 கொரிந்தியர் 6:9 இது பல நமக்கு வந்தால் இப்போ டைரெக்டாக இந்த மாதிரி இஸ்ரவேல் மக்கள் மாதிரி விக்கிற ஆராதனை, பேய்களை ஆராதனை பாதிப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்டைரக்டாக பிசாசுகளுடைய பாதிப்புகளுக்கு மாம்ச பாவங்களால் நம்ம இடம் கொடுக்கலாம். அதெல்லாம் கடவுள் தடை பண்ணுறார். நம்முடைய தடைகள் என்ன? 1 கொரிந்தியர் 6:9 படிங்களா.
அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கக்காரரும் விக்கிர ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை.
இதுதான் புதிய ஏற்பாடு. அறுப்புண்டு போவான். தேவனுன்னு மீட்டு கொண்டு வந்து அவர் சபையில் வச்சா இதெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு இருந்தீன்னா, யாருக்கும் தெரியாது நீ செஞ்சுக்கிட்டு இருந்தீனா அறுப்புண்டு போவாய் சொல்றார் போல் இல்லைங்களா. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. இல்லை ரொம்ப நாள் பழக்கங்க, 400 வருஷம் அடிமைத்தனத்தில் நான் இருந்தேனே, இது எகிப்தில் நான் இருந்தபோது பாவத்தில் நான் இருந்தபோது இது எனக்கு பழக்கமாக இருந்துச்சு அதனால இருந்துச்சு ஓகேன்னு விட்டார் அவர் இல்லையே. அதுக்கு என்ன சொல்கிறாரு? அதில் அப்படியெல்லாம் இருந்ததுனால உன்னை காப்பாற்றாமல் போனாரா? அடுத்த வசனம் சொல்கிறாரு பாருங்க, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா ஆயிருந்தீர்கள். இப்படி தான் இருந்தீங்க, இப்படி தான் பிசாசுகளை அகப்பட்டிருந்தீங்க. ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் தமது ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். இப்படியெல்லாம் உன்னை மீட்டு இருக்கிறாரு, கழுவினாரு, பரிசுத்தமாக்கினார், உன்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். நீங்கள் யூ ஷுட் நாட் கோ, அதை நீ மேற்கொள்ள வேண்டும். அறுப்புண்டு போகணும்னா நான் இன்னும் ஒன்று ஞாபகப்படுத்துகிறேன். நம்ம இந்த 1689 படித்தோம், ஒரு விசுவாசி வந்து பாவத்தில் ஏன் உழுவுறான்? 4 காரணம் அந்த விசுவாச அறிக்கை சொல்லுது. 1, சாத்தானுடைய சோதனை அங்கே தான் வருது. ஓகே, சாத்தானுடைய சோதனை, உலகத்தின் சோதனை, ஓங்கி நிற்கிற ஓங்கி எஞ்சி இருக்கிற பாவம் நம்மளை ஓங்கி பாதிக்கிறதுனால. இது 3 இருக்கத்தான் செய்யும் இல்லைங்களா. சாத்தான் வேலை செய்யும், உலகம் வேலை செய்யும், எஞ்சி இருக்கிற பாவமும் நம்மளை தள்ளும். ஆனால் 4வது காரணம் என்ன தெரியுமா? அவன் தன்னை பாதுகாக்கக்கூடிய கிருபையின் சாதனத்தை அவன் அசட்டை பண்ணும்போது. இதுலேருந்தெல்லாம் நம்மளை காப்பாற்றுறது எது? இந்த மாதிரி பிசாசுகள்கிட்ட இருந்தால் இறையாகாமல் நம்ம காப்பாற்றுறது எது? ஆண்டவருடைய வேத வசனமோ ஜபமோ சபையோ வேத பிரசங்கமோ இதெல்லாம் தான் நமக்கு பாதுகாப்பு. இன்றைக்கி ரெவலேஷனில் போட்டிருக்கிற மாதிரி எத்தனை ஆவிகள் நடமாடுது, எத்தனை ஆவிகள் கொடுமை செய்து, எத்தனை ஆவிகள் மனிதர்களுடைய சரீரங்களை பயன்படுத்தி பிசாசின் மிருகத்தின் முத்திரையை போட்டுக்கிட்டு இருக்கு. அதுலேருந்தெல்லாம் நம்மளை காப்பாற்றுறது எது? கடவுளுடைய கிருபையின் சார்ந்த த நிக்லெக்ட் ஆஃப் த மீன்ஸ் ஆஃப் தர் ப்ரிசர்வேஷன். அது செய்யும்போது அவங்க மிகுந்த கொடுமையான பாவங்களில் சில காலங்கள் விழுந்துடுறாங்களாம். விழுந்த உடனே என்ன ஆகுது? நீ சாச்சுக்கு வரலாம், நீ பாவத்தில் இருக்கலாம், ஆனால் நீ உனக்கு என்ன ஆகுது தெரியுமா? 7 காரியங்கள் நடக்குதான். என்ன? தேவனுடைய அதிருப்தியை சம்பாதித்து கொண்டு பரிசுத்தாவியை துக்கப்படுத்தி தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கிருபையையும் ஆறுதல்களையும் கெடுத்து கொண்டு தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு தங்கள் மனசாட்சியை காயப்படுத்தி கொண்டு மற்றவர்களுக்கு ஒரு இடரலாக, மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக, காலைல பார்த்த மாதிரி சாட்சியாக இல்லை இடரலாக இருந்துக்கிட்டு கடவுளுடைய தற்காலிக தண்டனைக்கு உட்படுகிறார்கள். பாருங்களேன், இதுதான் இதனோட விளைவுகள். நீ வந்தால் சர்ச்சுக்கு வரலாம், நீ வந்தால் பைபிள் படிக்கிறான்லாம், உனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு ஜீவனுள்ள லிவிங் ஒரு ஊக்குவிக்கிற ஆவி இறங்குற கனெக்ஷன் இல்லை உனக்கு. ஜபத்துக்கு போகலாம், சர்ச்சுக்கு போகலாம், ஆண்டவர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இல்லை. நீ ஜபத்துக்குன்னு போகும்போது சிரிப்பான கடவுளுடைய முகத்தை பார்க்க மாட்டேன்ற, உனக்கு ஜபிக்கவே முடிய மாட்டேன். ஏன்? ஆல் திஸ் பிகாஸ் ஆஃப் திஸ். இந்த பிசாசுகளுக்கு இடம் கொடுத்து இந்த மாதிரி சோரம் போய் வேசித்தனம் செய்வதனால் பாருங்களேன், அறுப்புண்டு போவான். அதுக்கு என்ன வழி? உண்மையான விசுவாசியாக இருந்தால் அவன் கூடிய சீக்கிரம் மனம் திரும்பி விசுவாசத்தில் காக்கப்படுவான். ஓகே, நமக்கு இன்னும் ஒன்று பார்த்து முடிப்போம். இதுதான் முதல் காரியம் நம்ம பார்க்குறோம். ஏன் முதல் தடை என்ன? இந்த மாதிரி மிருகத்தை கொல்லக்கூடாது. அது ஏன் செய்கிறாரு? பிசாசனுடைய ஆராதனையை தடுக்கிறாரு. அதுக்கு ஒரு எதிர்ப்பு. 2வதாக, தனிப்பட்ட பலியை தடை பண்ணுகிறார். இந்த 8:9 பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள் சரி, அவங்களுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு அந்நியர்களும் சரி, ஒரு தகன பலியை, எந்த தகன பலியை செய்தாலும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பதாகத்தான் கொண்டு வர வேண்டும். இல்லை அது பிரைவேட்டாக செஞ்சாங்கன்னா அவங்களும் அறுப்புண்டு போவார்கள். முதலாவது தடை என்ன? பிசாசுகளும் பொய் தேவர்களுக்கும் ஆராதனை செய்கிறத தடை பண்ணார். இவங்க என்ன தடை பண்ணுறாருன்னா, உண்மையான தேவனுக்கு தவறான விதத்தில் ஆராதனை செய்கிறத தடை பண்ணுறார். அவர் நியமிக்காத விதங்கள் ஆராதனை செய்கிறத தடை பண்ணுகிறார். பாருங்களேன், நீங்கள் ஒருவேளை ஓகே ஆண்டவருக்கு நம்ம பலி செலுத்துவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது, ஒருத்தன் போய் அவன்கிட்ட வீட்டு முன்னாடியோ இல்லை டென்ட்டு பின்னாடியோ போய் யெகோவாவுக்கு நான் பலி செலுத்தணும்னு தடை பண்ணக்கூடாது. ஏன்? தெர் இஸ் நோ ப்ரைவேட் சாக்ரிஃபைஸ் அலோட். ப்ரைவேட்டாக செய்யக்கூடாது. பல காலங்கள் ஆபிராம் செய்யலாம், யோபு செய்யலார், அவர் குடும்பத்தோடு செஞ்சார். அந்த காலத்தில் தேவனுடைய மக்களாக அமைக்கப்பட்டு சபையாக தேசமாக அமைக்கப்பட்டு பொதுவான ஆராதனை ஆலயம் ஏற்படலை. அதனால் அந்த காலத்தில் அலோ பண்ணி இருந்தார். ஆனால் இப்போ இனிமே ஒருத்தரும் தங்களுடைய தனிப்பட்ட ஆராதனையை செய்யக்கூடாது, தனிப்பட்ட பலிகளை கொடுக்கக்கூடாது என்று ஏற்படுத்தி இருக்கிறார். எல்லா ஆராதனை எல்லா பலிகளும் எங்கே போகணும்? ஆசரிப்பு கூடாரத்துக்கு தான். ஏன் இதை செஞ்சுருக்கிறாருன்னா, ரெண்டு காரணம். ஒன்று வந்து ஒரு மீண்டுமாக விக்கிர ஆராதனையை தடை பண்ணுவதற்காகத்தான். கடவுளுக்கு ஆராதனை செலுத்துகிறோன்னு சொல்லிக்கிட்டு இந்த கண்ணுக்குட்டியை கும்பிட்டாங்க. என்னன்னு கும்பிட்டாங்க? அதுதான் யெகோவான்னு கும்பிட்டாங்க, தெரியுமா? அது கண்ணுக்குட்டின்னு கும்பிடல, இதுதான் யெகோவா. அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து கும்பிட்டாங்க. தவறான பாகாலு, பலவிதமான தவறான ஆராதனையை, உண்மையான கடவுளை ஆராதிக்கிறோன்னு தவறாக செய்யக்கூடாது என்பதற்காக விக்கிர ஆராதனையை தடை பண்ணணும் அப்படின்னு. ரெண்டாவது, அவருடைய ஆராதனையினுடைய ரெகுலேட்டிவ் பிரின்சிபல். அவர் எப்படி நியமித்தாரோ இந்த இடம்தான், இந்த இடத்துக்கு தான் வரணும், அதை இப்படித்தான் பலியை கொண்டு வரணும், அதுக்கு மூணு வெளியறை உள்ளறை பரிசுத்த அறைன்னு இருந்துச்சு இல்லைங்களா, அங்கே ஆசாரியை ஏற்படுத்தி இருந்தார். அந்த ஆசாரியர் மூலமாக மட்டும்தான் வர முடியும்னு என் கிட்ட. நீயா பிரைவேட்டாக கண்டுபிடிச்சி செஞ்சுக்க கூடாது. அதை தடை பண்ணுவதற்காக ஜீவனுள்ள தேவனை நீ அப்ரோச் பண்ணணும்னா, நான் நியமித்த விதத்தில் தான் நீ வரணும், உன்னுடைய ஐடியாஸு கற்பனையோடு நீ வரக்கூடாது. இப்படி இப்படி செஞ்சிருந்தார். இது ரெண்டுக்காக, அவர் விக்கிர ஆராதனையை தடை பண்ணணும், ரெண்டாவது அவருடைய ஆராதனையை ரெகுலேட்டடாக ப்ராப்பராக வச்சுருக்கணும். இது அந்த தேசத்தையோ ஒன்றாக வைத்திருக்க முடியும். யோசிச்சு பாருங்களா, எத்தனை கோத்திரங்கள் அவங்க ஒன்று ஒன்று நினச்சிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க விஷயத்துக்கு ஆராதனை பண்ணால் என்ன ஆகும்? இன்றைக்கி சபைகள் இருக்கே அந்த மாதிரி ஆயிரும். ஒரு கார்ப்பரேட்டாக அவங்க செய்யணும், ஒரு மக்களாக, தேவனுடைய மக்களாக. இது ஒரு சாதாரண தடையாக நம்ம இருக்கலாம். உங்களுக்கு தெரியுமா, இந்த ஒரு ரூல், 8:9 சொல்கிற ரூலை ஃபாலோ பண்ணாததுனால தான் முழு இஸ்ரவேலில் இருந்த 10 கோத்திரங்கள் மாபெரும் அடிமைத்தனத்திற்கு போய், அசிரியர் அடிமைத்தனத்திற்கு போய், அந்த 10 கோத்திரங்களே அட்ரஸ் இல்லாமல் காணாமல் போயிட்டாங்க. திருப்பி வரவே இல்லை அவங்க. வந்தது ஒரே கோத்திரம்தான், யூதா கோத்திரம். மற்ற கோத்திரத்தை அடிமைத்தனத்தில் நாசமாக்கி அவங்க அடையாளமே தெரியாமல் மாற்றிட்டார். ஏங்க அப்படி அழிஞ்சு போனாங்க அவங்க? இந்த 8:9 ரூலை தான் ஃபாலோ பண்ணலை. திருப்பி திருப்பி பைபிள் வந்து எரோபோம் பாவோன்னு, நீங்கள் ஒருவேளை பைபிள் படிக்கிறவங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம், ஒன்று ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் பார்த்தீங்கன்னா எரோபோம் பாவம், எரோபோம் பாவோன்னு சொல்லும். அதுதான் பிரதான காரணம் இஸ்ரவேல் ஜனங்க அடிமைத்தனத்தில் அழிஞ்சதற்கு. என்ன, அவன் ஏற்படுத்தின ஒரு முறை. இனிமே வருகிற அந்த நார்தன் 10 ட்ரைப்ஸும் ஃபாலோ பண்ணி கடைசியில் அசிரியல் அடிமைத்தனத்தில் அழிந்து போனார்கள். அது காரணம் என்ன? இந்த எரோபோமுடைய பாவம் தான். அவன் என்ன செஞ்சான்? சாலமோனுக்கு அப்புறம் தேசம் ரெண்டாக பிரிஞ்சிச்சு. ரெண்டு கோத்திரங்கள், பெஞ்சமின் யூதா கோத்திரம், இன்னொரு 10 கோத்திரங்களாக மாறிச்சு. இந்த சாலமோனுடைய மக ரெஹபோம், அவன் தான் ரெண்டு கோத்திரங்களை பார்த்துக்கிட்டான். இன்னும் இந்த 10 கோத்திரங்களை பார்த்துக்கிட்டது எரோபோம். அவன் என்ன நினச்சான்? ஆலயம் எங்கே இருக்குது? யூதாவில் இருக்குது. ஐயோ, இந்த 10 கோத்திரங்களை அவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி எதுக்கு யூதாவுக்கு போகணும்? அங்கே தான் போய் ஏன் பலியை செலுத்தணும், ஆராதனை செலுத்தணும்? அதனால் அவன் என்ன பண்ணான், டான்லேயும் பெத்தல்லையும் ஒரு கண்ணுக்குட்டியை வச்சான். நீங்கள்லாம் ஏன் அவ்வளோ இது? ஏன்னா அவங்க அப்படியே போயிட்டு இருந்தாங்கன்னா திடீர்னு மாறி போய் தாவீதுடைய குடும்பத்தோடு போயிட போகிறாங்கன்னு ஒரு அரசியல் ஒரு சாணக்கியத்தனம் பண்ணுறோன்னு சொல்லி அங்கே ரெண்டு விக்கிரத்தை வச்சு இங்கேயே நீங்கள் ஆராதிக்கலான்னு சொன்னான். அவன் சொல்லி ஆரம்பித்து வச்சது தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு அழிவின் பாதைக்கு நடத்தி நாசமாக போகிறதுக்கு அந்த பாவம் தான் காரணம். அந்த பாவம் இந்த ரூலை நேராக உடைச்சது தான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பலி கொடுத்தா என் ஆலயத்தில் மட்டும்தான் கொடுக்கணும், ஆசாரிக்கிட்ட வந்து மட்டும்தான் கொடுக்கணும், வெளியில் ப்ரைவேட்டாக செய்யவே கூடாது, கோத்திர கோத்திரமாக செஞ்சிக்கவே கூடாது. நான் ஏற்படுத்தின ப்ரீஸ்ட்ஹுட், நான் ஏற்படுத்தின அந்த இதில் தான் நீங்கள் செய்யணும். ஒன்று ராஜாக்கள், ரெண்டு ராஜாக்கள், திருப்பி 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 அந்த நார்தர்ன் ட்ரைப் 10 கோத்திரங்கள் நாசமாக போனதற்கு ஒரே காரணம் நமக்கு வலியுறுத்துறது எரபோமுடைய பாவம். எரபோமுடைய பாவம், அந்த பாவம் என்ன? இந்த கற்பனையை மீறினதாகத்தான் நாம் பார்க்குறோம். சரி, ஓகே, இதுதான் நம்ம பார்க்குறோம். இஸ்ரவேல் மக்கள் வந்து இந்த தடையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் ஏன் நம்ம என்ன படிச்சுக்கிறோம் இதுலேருந்து? இவைகள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக, எக்ஸாம்பிள்ஸாக எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம இப்படி படிக்கலைன்னா நம்மளும் அழிவோம் என்பதற்கு உதாரணமாக இதுலேருந்து சில பாடங்களை படித்து நம்ம முடிக்கலாம். என்ன பாடங்கள் படிக்கிறோம்? இந்த முதல் தடையில் சில பாடங்கள் படித்தோம். ரெண்டாவது தடையில் என்ன? பொய்யான தேவர்களை ஆராதிக்கிறதும், ஆண்டவர் அனுமதிக்காத பாவங்களுக்கு இடம் கொடுக்கும்போது, பிசாசுகளை ஆராதித்து அவருடைய ஆராதனை கெடுக்கும்போது வருகிற தண்டனையை பார்க்குறோம். உண்மையான தேவனையும் நம்ம தவறான விதங்களில் ஆராதிச்சிடலாம் நம்ம விருப்பத்துக்கு. முதல் பாடம் என்னன்னா, கடவுள் வந்து தன்னுடைய ஆராதனை ஸ்தலத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவத்தை கொடுக்குறார் பாருங்கள். இங்கே தான், இந்த இடத்துல தான் ஆராதிக்கணும், இந்த கூடார ஆசரிப்பு கூடாது தான் ஆராதிக்கணும். உண்மை தான், புதிய ஏற்பாட்டில் வந்து அது கொஞ்சம் மாறப்பட்டிருக்கிறது. என்ன, இயேசு வந்து சொன்னார் அந்த சமாரிய ஸ்திரீக்கு, தேவனை பிதாவை ஆராதிக்கிறவர்கள் இந்த மலையிலையும் எருசலேம்லேயும் இல்லை, உண்மையாக ஆராதிக்கிறவர்கள் எங்கே? ஆவியோடு உண்மையோடு எங்கேயும் ஆராதிக்கலாம், எல்லா இடங்கள்லையும் ஆராதிக்கலாம், இன்னுமே எருசலேம் இல்லை. புதிய உடன்படிக்கையில் அப்படி மாறதான் போகுது. ஏன்னா நம்ம எல்லாரும் இன்னும் தேவனுடைய ஆலயமாக மாறுகிறோம். நம்மெல்லாம் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தலாம் தனிப்பட்ட விதத்தில், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் மேத்யூ ஹென்றி ஒன்று முக்கியமாக சொல்கிறார் இந்த பகுதியை பார்த்து. புதிய உடன்படிக்கையிலையும் இதில் ஒரு பங்கு இருக்கிறது. என்ன மேத்யூ ஹென்றி சொல்கிறார்? Yet we have to have a great and a distinctive respect for the public worship of God. உண்மைதான், புதிய ஏற்பாடில் தனிப்பட்ட விதத்தில் ஆராதிக்கிற ஆசாரியர்கள்லாம் நம்மளை மாற்றியிருக்கிறாரு. ஆனாலும் இந்த கொள்கை புதிய ஏற்பாடுலேயும் ஒரு சில விளைவுகள் இருக்குது. என்ன? புதிய ஏற்பாடுலேயும் தனிப்பட்ட விதத்தில் விசுவாசிகளாக ஆலயமாக நம்ம இருந்தாலும், தேவனுடைய மக்களாக கூடி வந்து செய்கிற அந்த ஆராதனையும் அந்த மக்கள் அந்த ஸ்தலமும் ரொம்ப முக்கியம். அதனால தான் புதிய ஏற்பாடுலேயும் நமக்கு சொல்லப்படுது. காலையில் நம்ம படித்தோம் எபிரேயரில், சில பேர் சபை கூடுதலை விட்டு விடுகிறது போல் நீங்கள் அந்த மாதிரி விட்டு விடுகிற பழக்கத்தை பண்ணிக்காதீங்கன்னு படித்தோம் இல்லைங்களா? ஏன்னா அதை பண்ணிக்கக்கூடாது. புதிய உடன்படிக்கையில் கிறிஸ்துவுடைய விசேஷ பிரசன்னம் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறாரு. 2-3 பேர் கூடி வரும்போது, அந்த விசேஷ ஓய்வு நாளில் கூடி வரும்போது, அங்கே நான் இருப்பேன். போதகர்களாக நம்ம ஆண்டவர் நியமித்த போதகர்களாக, டீக்கன்ஸாக அந்த ஆண்டவருடைய ஆராதனையை நடத்தி பிரசங்கம் பண்ணும்போது, அந்த இடத்துல ஆண்டவருடைய விசேஷ பிரசன்னம் இருக்குன்றத பயபக்தியோடு பார்த்து நம்ம நம்புகிறோமா? இல்லை வீட்டில் இருந்தே நான் ஜூம் இதில் பார்த்துக்குவேன், ப்ரைவேட்டாக இப்போலாம் ப்ரைவேட் ஆராதனை ஜூமில் பார்த்துக்கலாம், நம்ம ஜூம்லேயே வீட்டில் இருந்தே பார்த்துக்கலாம். ஆனால் ஆண்டவர் இங்கேத்தான் வரணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஜூமா நம்ம கண்டுபிடிச்சது, ஜெரபோம் கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு இதை கண்டுபிடிச்சிக்கிறோம் நம்ம, ஜூம் ஆராதனை. தான்லேருந்து பெட்ஷிபா வரைக்கும் இருக்குது ஜூம் ஆராதனை. அது ஆண்டவர் அனுமதிக்கிறார். இப்போ வர முடியல, சரி ஓகே, நீ ஒன்றும் எல்லாத்துக்கும் அதையாவது கேட்டுக்க. அதுவே ஒரு இது பண்ணோன்னா ஜெரபோம் பண்ணுறதுக்கோ நம்ம பண்ணுறதுக்கோ என்னங்க வித்தியாசம்? ப்ரைவேட்டாக நான் வச்சுக்கிறேன், ப்ரைவேட்டாக பெரிய டிவியில் நாங்கள் பார்க்குறோம், பாஸ்டர் வீட்டில் பெரிய டிவியில், அது தப்பு தானே? கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? எங்கே 2-3 பேர் ஜூமில் வராங்களோ நான் சொல்லியிருக்காரு, கேதர்டு டேட்டோ எடுத்து தூரமாக இருந்தாலும் ரெடி ஆகி வந்து கூடி வரும்போது அது தெரியும் அவருக்கு கஷ்டம்னு தெரியாதா? கூட அப்படி வரும்போது அங்கே என்னுடைய விசேஷ பிரசன்னத்தை, மீட்பின் பிரசன்னத்தை அவங்க உணர்வாங்க. ஆகவே நம்ம அந்த மாதிரி போயிடக்கூடாது, போயிடக்கூடாது. 1 கொரிந்தியர் 3 நம்ம சொல்லப்படுது. ஆகவே தேவனுடைய ஆலயத்துக்கு ஒரு விசேஷ இடம் இருக்குது. இன்றைக்கெல்லாம் நமக்கு சபையெல்லாம் இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ், ஹவுஸ் சர்ச்சஸ் அப்படியெல்லாம் வந்துட்டு ரொம்ப இதெல்லாம் இரபோம் ஆராதனை ரொம்ப வந்துருச்சு. ஏன்னா 2 குடும்பங்கள் இருப்பாங்க, அவங்க வந்து கம்யூனியனை வச்சுக்குவாங்க. நாங்கள் ப்ரைவேட் கம்யூனியன், ப்ரைவேட் சாக்ரிஃபைசஸ் இல்லைங்களா, 2 கம்யூனியன். அதெல்லாம் நாங்கள் இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ். உண்மை தான், டினாமினேஷனுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு நீங்கள் இண்டிபெண்ட்டாக உங்கள் இஷ்டத்துக்கு செஞ்சுக்கலாமா? தெர் இஸ் அ ரெகுலேட்டட் வர்ஷிப். இல்லை இது ஒரு சரீர், அநேகராக இருந்து நம்ம ஒரு சரீரம் போது ஒரு மினிமம் மெம்பர்ஸ் இருக்கணும் இல்லை அங்கே ஆராதனை எடுக்கிறதுக்கு, கம்யூனியன் எடுக்கிறதுக்கு. 2 குடும்பங்கள் இல்லை, ஹஸ்பண்ட் ஒய்ஃபே கம்யூனியன் நடத்துவாங்க தெரியுங்களா. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வீட்டில் இருக்கிற சப்பாத்தி எடுத்துகிட்டு வந்து ஜபம் பண்ணி புட்டு அங்கே ஒரு கம்யூனியன். அதெல்லாம் ஹாரிபிள் அபரேஷன்ஸ் இல்லைங்களா. சபைன்றது என்ன? சபை கான்ஸ்டிடியூஷனாக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு, ஒரு ஐக்கியம். அதில் அதெல்லாம் இல்லை, எதையோ ரூலை பார்க்குறதில்ல. அவங்கவுங்களுக்கு இஷ்டத்துக்கு நடக்கிற ஒரு ஆராதனை இருக்குது. ஓகே, அதெல்லாம் பவர்ஃபுல் வார்னிங், அதுக்கு விரோதமாக நம்ம செய்யக்கூடாது. ரெண்டாவது இதில் என்ன பார்க்குறோம்? எரபோம் பாவத்திலிருந்து ஒரு என்ன சின்க்ரிட்டிசம் அண்ட் ப்ராக்மேட்டிசம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாதுங்க. எரோபோமுடைய பாவம் என்ன வந்து, ஆண்டவருடைய உண்மையான ஆராதனையில் அந்நிய ஆராதனையை அவன் சேர்க்க பார்த்தான். புது கடவுளை அவன் ஆராதிக்க சொல்லலை, கண்ணுக்குட்டியை கொண்டு வந்து இதுக்கு தான் இஸ்ரவேலின் தேவன்னு பேரை வைத்தான். இன்றைக்கும் சபையில் என்ன நடக்குது? இதான் நடக்குது. ரெண்டு விஷயம்தான். சின்க்ரிட்டிசம் அப்படின்னா பலவிதமான வேதத்தில் இல்லாத உலகத்தின் பழக்கங்கள், உலகத்தின் செல்ஃப் ஹெல்ப் பிரசங்கங்கள், உலகத்தில் இருக்கிற வேர்ல்ட்லி என்டர்டெயின்மெண்ட்டு, ராக் மியூசிக்கு, உலகத்தில் இதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்கு. அந்த ராக் மியூசிக்கெல்லாம் அந்த முறையெல்லாம் சபையில் கூட்டத்தை கூட்டுவதற்காக வேய்த்து செய்கிற ஒரு ஆராதனை. அதெல்லாம் எரபோம் ஆராதனை தான். நீங்கள் பாருங்களேன், அதெல்லாம் எரபோம் ஆராதனை தான். தேவன் கட்டளையிட்டு எப்படி ஆராதனை சொல்லியிருக்காரோ உடன்படிக்கையின் மக்களுக்கு அப்படித்தான் நம்ம செய்யணும். ஏன்னா மக்கள் வருவாங்க, மக்கள் ரொம்ப பொருத்தமாக இருக்கும், கூட்டத்தை சேர்க்க முடியும் என்பதற்காக நம்ம செஞ்சோன்னா அவன் செஞ்சதுக்கும் நம்ம செய்யறதுக்கும் என்ன விஷயம் பாருங்களேன். அவனுடைய இதில் தான் ஒரு ப்ராக்மேட்டிசம், எது வேலை செய்தோ அது செய்வோம். நீங்கள்லாம் ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரத்துக்கு போகணும்? அங்கே தான் போனோமா யூதாக்கு? உங்களுக்காகவே வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சபை இருக்குது, ஆனால் அது ரோமன் கத்தோலிக் சபை பரவாயில்ல, அதுக்கு போயிருங்க இல்லைங்களா. பெந்தகோஸ் சபை, அதுக்கு போயிருங்க. அதுவா யோசிச்சு பாருங்களேன், உண்மையாக ஆண்டவருடைய வார்த்தை எங்கே இருக்குது, அவர் சத்தியம் எங்கே இருக்குது, அந்த இடத்துக்கு தான் நான் போவேன் இல்லைங்களா. அந்த பிரின்சிபல் ரெகுலேட்டிவ் பாருங்கள். ஒரு தலைவர்களுடைய பாதிப்பு, எரபோம் வந்து அவன் மாத்திரம் அழிஞ்சதில்லை, இன்னி வரப்போகிற தேசங்களே அழிச்சிட்டான். பாஸ்டர்ஸாக இருக்கிறவங்க, ரொம்ப பதவியில் இருக்கிறவங்க, அவங்களுடைய முடிவுகள், அவங்க செய்கிற பழக்கங்கள் எவ்வளோ அவசியம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு தப்பான பழக்கத்தை அவங்க ஏற்படுத்தி வச்சுட்டாங்கன்னா, எரபோம் ஏற்படுத்தி வச்சுட்டான், அது ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சிச்சு. தொடர்ந்து ஜெனரேஷன்ஸாக பின்பற்றி அழியிற வரைக்கும் அதை பின்பற்றினாங்க. இன்றைக்கும் அது தாங்க. இன்றைக்கி என்றைக்கோ ஒருத்தன் பிரபலமாக ஒருத்தன் சார்ல்ஸ் ஃபின்னியோ இல்லை ஒரு இவங்களோ ஏற்படுத்தி வச்சுட்டாங்க. இன்றைக்கி ஊரே பரவி கிடக்குது அப்படிப்பட்ட தவறான போதகங்கள். இதெல்லாம் நல்ல எண்ணங்களில் இருக்கலாம், நல்ல எண்ணங்களில் இருக்கலாம், ஆனால் அது தவறில் போய் முடியுது. ஓகே, கடைசியாக ஒரே ஒரு சொல்லி நான் முடிக்கிறேன். இதை முடிக்கும்போது தேவன் வந்து தன்னுடைய ஆராதனையுடைய எக்ஸ்க்ளூசிவ் விட்டுவில் எவ்வளோ கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். ஏங்க, இதெல்லாம் பழைய சடங்கு தானே, பழைய நடல் தானே, இதுலேயே எவ்வளோ இதாக இருக்கிறார் பாருங்களேன். செய்யக்கூடாதுன்னு அறுப்புண்டு போவான். கடவுள் சொல்கிறது இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனோன்னா, மை வே ஆர் நோ வே. என் வழியில் நீ வந்தா என்கிட்ட வா, இல்லைன்னா வரவே முடியாது, வரவே முடியாது. என் பலி என்னுடைய ஆலயம், என்னுடைய ஆசாரியர், நான் நியமித்த முறையில் இப்படி வந்தால் தான் என்னுடைய அனுகிரகம் உனக்கு கிடைக்கும். உன் அட்வைஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை, உன் ஐடியாஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை. இந்த சடங்கு இதுலேயே அவ்வளோ கண்ணும் கருத்துமாக இருக்கிறாருன்னா, ஏன் கண்ணும் கருத்துமாக அவ்வளோ இருக்கணும்? ஏன்னா இந்த சடங்கெல்லாம் யாரை காட்டுது? வரப்போகிறவரை காட்டுது. வரப்போகிற ஒருத்தர் வரப்போகிறார், அவர் தான் உண்மையான ஒரே பலி, ஒரே தரம் கொடுக்குற பலி. அவர் தான் ஒரே ஆசாரியன். அங்கேயே அதை சொதப்பினோன்னா இன்றைக்கி என்ன ஆகும்? பயங்கரமாக போயிடும் இல்லைங்களா? அது ஆரம்பத்திலேயே அவர் எவ்வளோ கண்ணும் கருத்துமாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன? ஒருத்தர் வரப்போகிறாரு, அவர் மட்டும்தான் ஒரே பலி, ஒரே ஆசாரியர். அவர் வந்து சொல்லலையா, நானே வழி, என்னை அன்றி ஒருவனும் பிதாவின் இடத்தில் வர முடியாது, வேறு வழியே கிடையாது, நோ அதர் வே. நான் ஒரே பலியாக என்னை கொடுத்து, ஒரே ஆசாரியனாக என்னை மகிமைப்படுத்தி ஆசாரிய பணி செய்யும்போது என் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வர முடியும். அவர் தான் அல்டிமேட் சாக்ரிஃபைஸ். அதனால தான் அந்த பழையற்பாடிலேயே நம்ம அப்படி செய்கிறார். ஓகே, இதை நம்ம பார்த்து புரிஞ்சுக்குவோம் ப்ராக்டிக்கலாக. ஒரு பிரதர் ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், ஒரு தப்பை அவர் செஞ்சிட்டாராம். தப்பு செஞ்சுட்டு பாவம் செஞ்சுட்டு ரொம்ப நாள் ஆண்டவர்கிட்ட போகவே முடியலையாம். விசுவாசி தான், என்னென்னவோ பண்ணி பார்த்தார். பைபிளை படித்து பார்த்தேங்க பாஸ்டர், ஆண்டவருடைய சிரித்த முகமே சந்தோஷமே எனக்கு கிடைக்கல, நான் என்ன பண்ணுறதுங்க பாஸ்டர், ரொம்ப ஸ்ட்ரகிள். ஒரு ஒரு தனிப்பட்ட பக்தியில், தனிப்பட்ட ஃபீலிங்கில் என்னென்னவோ பண்ணி பார்க்குறேன், ஆனால் ஆண்டவர்கிட்ட போகவே முடியலையே, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரவே முடியலையே, நான் என்ன செய்கிறது? இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பார்க்குறேன், பைபிளை படித்து பார்க்குறேன், ஜபம் பண்ணி பார்க்குறேன், 101 காரியங்கள் செய்கிறேன், அந்த சிரிப்பு, கடவுளுடைய ஒப்புரவான சிரிப்பின் முகத்தை பார்க்கவே முடியலையே, நான் என்ன செய்கிறது? நான் அவருக்கு ஒன்றே சொன்னேன், ஆண்டவர்கிட்ட நான் பாவிகளாக நம்ம போகிறதுக்கு ஒரே வழிதாயா, அந்த சிலுவையில் நமக்காக ஆன பலி மேலே நம்பிக்கை. உன் கண்ணையெல்லாம் விசுவாசத்தெல்லாம் நீ இனிமேல் செய்ய மாட்டேன், நீ அதை பண்ண மாட்டேன், நீ இனிமேல் அப்படி இருப்ப, பலிகள் படிக்கிற அதில் மாறுற, அதெல்லாம் விட்டுரு. நீ அவர்கிட்ட அவர் முகத்தை சிரிப்பில் பார்க்கணுன்னா நீ போகிற வழி என்ன தெரியுமா? ஜபம் பண்ணி முழங்கால் படிக்கிட்டு உன் மனசாட்சியில் அவருடைய ரத்தத்தை உணர். உனக்காக, உன் பாவத்துக்காக அந்த ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அந்த ரத்தத்தை உணர்ந்து, அந்த சிலுவை உனக்காக உழுந்து, அந்த ரத்தத்தினால உன் மனசாட்சி கழுவப்பட்டு, அந்த ஆடு எப்படி தூரம் போச்சோ, அந்த ஆட்டு மேலே உன் கையை வச்சு, இயேசு கிறிஸ்து மேலே உன் கையை வைக்கிற மாதிரி, அந்த ஆடு எப்படி தூரம் பாவத்தை எடுத்துக்கிட்டு கண்ணுக்கு தெரியாமல் போயிருச்சோ, அந்த மாதிரி இயேசு உனக்காக சிலுவையில் உன் பாவத்தை சுமந்து, பிதாவே பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர்னு கதறும் போது, அவர் ரொம்ப தூரம் போயிட்டார் உன் பாவத்தை எடுத்துக்கிட்டு. அவர் மேலே நம்பிக்கை வச்சு அந்த தகன பலியின் மூலமாக கடவுள்கிட்ட போ, என்ன நடக்குதுன்னு பார்த்து சொல்லுன்னு. அவர் போய் ஜெபம் பண்ணி அடுத்த நாள் ஃபோன் பண்ணார், பாஸ்டர் ரொம்ப வேலை செய்துங்க பாஸ்டர், இது இட் ஒர்க்ஸ் மேஜிக் மாதிரி ஒர்க் பண்ணுதுங்க. 3-4 மாதம் நான் பட்ட அவதி ரொம்ப கஷ்டமாக போச்சு. நீங்கள் சொன்னீங்க, அதை நினச்சி போய் இயேசுடைய பலியில் என் நம்பிக்கையை வச்சு ஜெபம் பண்ணி, நான் ஒரு அரை மணி நேரம் ஆண்டவரை நினச்சி நான் மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டு இயேசு மேலே போனேன், ஐயோ கடவுளுடைய சமாதானமும் சந்தோஷம் 6 மாதிரி மனசை நிரப்பிடுச்சு. ஏன்னா அவர் ஒருத்தர் தாங்க வழி, அவர் ஒருத்தர்கிட்ட தான் கடவுளுடைய புன்னகையின் முகத்தை பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும், அவரில் நம்ம இருக்கு நிலைத்திருக்க முடியும். ஜெபம் பண்ணு.